إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده، أما بعد. عند الإسلام يا سهودر غلي புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்விடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் அவன் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து முற்றாக விலகி வாழ வேண்டும் என்ற ஆரம்ப உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத்தின் 6ஆம் ஆண்டு தோற்றம் பெறுகின்றது. இஸ்லாமிய வரலாற்றில் இதற்கு முன்னால் காணப்படாத மாபெரும் சக்தி நிறைந்த மாபெரும் வல்லமைகள் நிறைந்த படைகள் மதீனாவை விட்டும் வெளியேற ஆரம்பித்தன. முன்னால் சென்ற எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு சுமார் 20 படைகள் அந்த ஆண்டில் மதீனாவிலிருந்து அரேபிய தீபகற்பத்தின் 4 பக்கங்களுக்கும் சென்றன. சகோதரர்களே, சுமார் 17 சிறிய படைகளும் 3 பெரும்படைகள் யுத்தங்கள் என்ற அடிப்படையில் 20 யுத்தங்களை அந்த வருடத்தில் நடைபெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதித்திருக்கிறார்கள். 20 யுத்தங்கள் ஒரு வருடத்தில் நடைபெற்றது என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, வருடத்தில் இருப்பதே 12 மாதங்கள் தான். அப்படியானால் 20 நாட்களுக்கு ஒரு படை என்ற வீதத்தில் மதீனாவிலிருந்து முஸ்லீம்கள் இஸ்லாத்தை காப்பதற்கும் பரப்புவதற்கும் வெளியே சென்றிருக்கிறார்கள். அந்த ஆண்டில் நடைபெற்ற யுத்த வரிசைகளில் ஒன்றுதான் கஸ்வத்து பனில் முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய போர். சகோதரர்களே, கஸ்வத்து பனில் முஸ்தலிக் என்ற அந்த போரின் தோற்றம் ஆரம்பம் எப்படி என்று பார்த்தால், பனுல் முஸ்தலிக் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தினர் மதீனாவை தாக்குவதற்காக இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒன்று திரடுகிறார்கள் என்ற ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சேர்கின்றது. இந்த செய்தியின் உண்மை நிலை யாது என்பதை அறிந்து கொள்வதற்காக நபி அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பி வைத்தார்கள். சென்று வந்தவர் நபி அவர்களுக்கு தகவல் சொல்கிறார், ஆம் அல்லாவின் தூதரே, வந்த செய்தி உண்மைதான், அவர்கள் படை திரட்டுகிறார்கள் என்ற உண்மையான அந்த செய்தி கிடைத்த மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலிருந்து கஸ்வத்து பனில் முஸ்தலிக் என்று வரலாற்றில் பிரபல்யம் பெற்ற அந்த போருக்காக சஹாபாக்களை தயார் செய்து மதீனாவுக்கு வெளியே அவர்களை தாக்குவதற்காக சென்று சகோதரர்களே மாபெரும் வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். இந்த வருடத்தில்தான் மூமீன்களுடைய உள்ளத்திற்கு மிக பெரும் சோகமான, மூமீன்களுக்கு மிக பெரும் கவலையை தரக்கூடிய, வரலாற்றில் மறுமை வரைக்கும் மறக்க முடியாத மாபெரும் ஒரு நிகழ்வு நடந்தேறியது. பனுல் முஸ்தலிக் கூட்டத்தாரை தாக்குவதற்காக சென்ற நபி அவர்கள் வெற்றி வாகையோடு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. சகோதரர்களே, இந்த நிகழ்வில் மூலமாக அல்லாஹ் உலகத்திற்கு உண்மையாளர்களையும் நயவஞ்சகர்களையும் பிரித்து காட்டும், அவர்களை தோளிறுத்து காட்டும் ஒரு மிக பெரும் சம்பவமாக அதை ஆக்கினான். மூமீன்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட சில சோதனைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள். இத்தகைய சூழ்நிலைகளில் அவர்கள் பொறுமை காக்க வேண்டும். நிச்சயமாக அந்த பொறுமை பின்னால் அவர்களுக்கு வெற்றியை தரும் என்ற ஒரு பெரும் பாடத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது என்ன வரலாறு? அதுதான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவர்களுடைய கண்ணியத்திற்கும் மானத்திற்கும் பங்கத்தை உருவாக்கக்கூடிய மாபெரும் ஒரு புரளி கிளப்பப்படுகின்றது. புகாரி முஸ்லிம் இன்னும் சுனன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள், இன்னும் மசானிதுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள் யாவற்றிலுமே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். எல்லா அறிஞர்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்னை அவர்கள் வரலாற்றை சொல்லுகின்றார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் போர்களுக்காக செல்கின்ற போது தன் மனைவியர்களில் யாரையேனும் கூட்டிச் செல்வது வழமையாக இருந்தது. அந்த வகையில் போடப்பட்ட சீட்டிலிப்பில் எனது பெயர் வரவே நபி அவர்கள் என்னை அழைத்துச் சென்றார்கள். போருக்காக சென்ற நாம் போரை முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற நேரத்தில் ஓரிடத்தில் படையினர்கள் தங்கியிருந்த போது நான் எனக்குரிய அந்த கூடாரத்திலிருந்து வெளியேறி என் தேவையொன்றை நிறைவேற்றுவதற்காக சென்று வந்தேன். என் கூடாரத்தை நெருங்குகின்றேன். அப்போதுதான் எனக்கு என் கழுத்தை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. என் கழுத்தை தொட்டு பார்த்தேன். அங்கு நான் அணிந்திருந்த மாலையை, அந்த நகையை காணவில்லை. உடனே நான் இருந்த சென்ற இடத்திற்கு மீண்டும் ஓடிச் சென்றேன். அங்கு போய் எனது மாலையை நான் பெற்றுக்கொண்டேன். திரும்பி வந்தேன். படையினர்கள் எவர்களையுமே அங்கே காணோம். ஆச்சரியம், யாருமே இல்லை. அவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் என்னை தேடுவார்கள், அவர்கள் என்னை தேடுவார்கள். அப்போது நான் இல்லை என்பதை உணர்ந்தால் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எனவே அவ்விடத்தில் நான் இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து அமர்ந்து அவர்களை எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் எனக்கு தூக்கம் மேலிட்டது. அப்போது அந்த இடத்தில் நான் உறங்கிவிட்டேன். சகோதரர்களே, அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் எனக்கு திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது. இன்னா லில்லாஹ் வஇன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒருவருடைய குரல் ஒலிக்கின்றது. உடனே எழும்பி பார்த்தேன். அவர்தான் சஃப்வான் இப்னு முஅத்தல். ஹிஜாபுடைய வசனத்துக்கு முன்னால் அவர் என்னை பார்த்திருக்கிறார். எனவே படுத்திருப்பது நான் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவர் இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்ன உடனே நானும் விழித்துக் கொண்டேன். தலையில் போட்டிருந்த திரையை எடுத்து என் முகத்தை நான் மூடிக்கொண்டேன். பிறகு அந்த சஹாபி சஃப்வான் தனது ஒட்டகத்தை கீழே இறக்கி அதை பணித்து எனக்கு ஏறுவதற்காக வாய்ப்பை அமர்த்தி கொடுத்தார். சகோதரர்களே, அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏறி அமர்ந்தேன். வல்லா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், மா யுகல்லிமுனி கலிமா, என்னோடு எந்த ஒரு வார்த்தையையும் அவர் பேசவில்லை. வலா ஸமிஅது மின்ஹு கலிமதன் ஗ைர ஸ்திர்ஜாஇஹி,
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையையும் நான் பேசுவதாக அவரிடம் கேட்கவில்லை. அப்படியே என்னை பத்திரமாக படையினரோடு கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் சமூகத்தில் காணப்பட்ட நயவஞ்சகர்கள் நானும் அவரும் தனியே வருவதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் பேச வேண்டிய பொய்களை எல்லாம் பேச ஆரம்பித்து என் மீது மாபெரும் ஒரு களங்கத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் நானும் இது பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. நாம் மதீனாவுக்கு வந்துவிட்டோம். சுமார் ஒரு மாத காலங்கள் ஓடி ஒளிந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்க வருவார்கள், கைஃபதீக்கும் எப்படி அவள் என்று என்னை பற்றி விசாரிப்பார்களே அன்றி என் பக்கத்தில் வருவதும் இல்லை, என்னோடு பேசுவதும் இல்லை. விவரம் அறியாத நான் ஏன் இப்படி நபியவர்கள் நடக்கிறார்கள் என்பதை புரியாதே காலத்தை கழித்து விட்டேன். ஒரு மாதம் கழிந்தது. சகோதரர்களே, போரில் இருந்து திரும்பி வந்த எனக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சலின் காரணமாக, ஜுரத்தின் காரணமாக ஒரு மாத காலத்தை நான் அப்படியே கழித்து விட்டேன். ஒரு நாள் மலம் கழிப்பதற்காக மதீனாவில் அந்த நேரத்தில் அதற்கு என்று சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு நான் செல்வதற்காக வெளியான போது என்னோடு மிஸ்தஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் வருகை தந்தார்கள். சகோதரர்களே, இந்த தாயோடு சேர்ந்து நான் மலம் கழிப்பதற்காக சென்று கொண்டிருக்கும் போது எமது தேவையை பூர்த்தி செய்துவிட்டு நாம் திரும்பி வந்தோம். அப்போது அந்த தாய் என்னை பார்த்து சொன்னார்கள், நாசமடைந்து விட்டான், நாசம் உண்டாகிவிட்டது என்று சொன்னார்கள். உடனே நான், ஏன் அப்படி சொல்கிறீர்கள், ஷஹித பத்ரா, பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அல்லவா அவர், அவரை பற்றி நீங்கள் ஏன் இப்படி பேசுகின்றீர்கள் என்று அவருடைய தாயிடத்திலேயே சொன்னேன். பிறகு சொல்கிறார்கள், மிஸ்தஹின் தாய் எனக்கு சொந்தக்காரி, எப்படி அதற்கு அபூபக்கரான என் தந்தையின் சாட்சியின் மகள் அவர், எனவே என்னோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தார்கள், ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடனேயே, ஆயிஷா உனக்கு செய்தி தெரியாதா, மதீனாவில் மக்கள் இப்படி இப்படி பேசிக் கொள்கிறார்களே, உன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசப்படுகிறதே என்று நான் செய்தியை சொல்ல ஆரம்பித்தேன். சகோதரர்களே, ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் ஜுரமுற்றிருந்தேன், எனது காய்ச்சல் கொஞ்சம் என்னை விட்டு போவது போன்று இருந்தது. ஆனால் என்ன அதிசயம், செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் நோயில் அதிகரித்து விட்டேன், என் காய்ச்சல் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. வீட்டுக்கு சென்றேன், படபடத்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் வந்தார்கள், கைஃபதீக்கும் எப்படி நீ என்று என்னிடம் கேட்டார்கள், அவ்வளவுதான். உடனே நான், யா ரசூலல்லா, என் பெற்றோர்களிடம் சென்று நான் இந்த நோய்க்கு மருந்து செய்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்று கேட்டேன். எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். நான் வீட்டுக்கு சென்றேன். எனது நோக்கம் நோய்க்கு மருந்து செல்வது அல்ல, இந்த செய்தியின் உண்மை நிலை யாது என்பதை என் பெற்றோரிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வீட்டை சென்றடைந்த நான் என் தாயிடம் கேட்டேன், என் அருமை தாய் அவர்களே, இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டேனே, மக்கள் இப்படி என்னை பற்றி பேசுவதாக கேள்விப்பட்டனே, அத்தஹத்தஸ்ஸன்னாஸ், மனிதர்கள் இப்படி பேசுகிறார்களா என்று சொன்ன உடனே என் தாயவர்கள், அஹ்வினி அலைக்கி, என் அருமை மகளே, நீங்கள் கொஞ்சம் ஆறுதல் அடையுங்கள், உன்னை போன்ற அழகான ஒரு பெண், ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனுக்கு மனைவியாக இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு பல சக்கலத்திகள் இருப்பார்கள் என்று சொன்னால் இப்படியானவைகள் சமூகத்தில் நடப்பது என்பது அது சாதாரணமானதுதான் என்று கூறி அவர்கள் என்னை ஆறுதப்படுத்தினார்கள். உண்மையில் மக்கள் இப்படி பேசுகிறார்கள் தானா என்பதை கேட்டு நான் உறுதி செய்து கொண்டேன். சகோதரர்களே, அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், என் காய்ச்சல் அதிகரித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்ப்பதற்காக வருவார்கள், ஆனால் ஒன்றும் பேச மாட்டார்கள், சாதாரணமாக நோய் விசாரித்து விட்டு சென்று விடுவார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் வருகை தந்தார்கள். என்னை பார்த்து என்னிடம் நோய் விசாரித்த பிறகு ஆயிஷா என்று என்னை அழைத்து பேச ஆரம்பித்தார்கள். ஆயிஷா, நீ குற்றம் செய்திருந்தால், மனிதர்கள் குற்றம் செய்பவர்கள் தான், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். நீ குற்றம் செய்திருக்காவிட்டால் அல்லாஹ் உன்னை நிரபராதியாக்குவான், நீ உண்மையான ஒரு பெண் என்பதை சமுதாயத்திற்கு அல்லாஹ் நிரூபித்து காட்டுவான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை என்னால் பொறுக்க முடியவில்லை என்று அன்னை சொல்கிறார்கள். இதை கேட்ட உடனே நான் என் தந்தையிடம் சொன்னேன், யா அபி அஜிபி லி ரசூலில்லாஹ், அஜிப் லி ரசூலில்லாஹ், என் அருமை தந்தை அவர்களே, நபி அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு மகளை பார்த்து சொன்னார்கள், மா அதிரி மா அகூலு லி ரசூலில்லாஹ், என் அருமை மகளே, நபி அவர்களுக்கு நான் என்ன சொல்வது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கின்றது. உடனே தாயை திரும்பி பார்த்தேன், என் அருமை தாயவர்களே, அஜீவி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னேன். மாலி மா அகூலு லி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நான் என்ன சொல்வது என்பது எனக்கும் தெரியாது மகளே என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள். சகோதரர்களே, என்ன பேசுவது, எதை பேசுவது என்று தெரியாமல் தடுமாறிய அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு எதையும் சொல்வதற்கு இல்லை, நான் உண்மையாளர் என்று சொன்னால், நான் நிரபராதி என்று சொன்னால், உண்மையில் நான் நிரபராதி தான், அல்லாஹ்வுக்கு அது தெரியும், ஆனால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா, நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா, எனக்கு அது தெரியாது, நான் இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இதை உண்மைப்படுத்தி விடுவீர்களே என்று சொல்லிவிட்டு, இந்த தருணத்தில் நான் எதை சொல்வது, அபு யூசுப் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தவிர வேறு எதையும் நான் சொல்வதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டு, ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் சொன்னான், வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ்வே உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன், அலா மா யஸிஃபூன், அவர்கள் கூறும் இந்த பொய்யை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் உதவி தேடப்படக்கூடியவன் என்பதை அந்த வசனத்தை ஓதிவிட்டு, சகோதரர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், என்னால் தாங்க முடியவில்லை, நான் அடுத்த பக்கம் புரண்டு படுத்து அழுது கொண்டே இருந்தேன், அழுது அழுது என் கண்களில் இருக்கும் கண்ணீர் முடிந்து விட்டது போன்று என்ற நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டேன். சகோதரர்களே, அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி நிலைமை இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றமடைந்தார்கள். நபி அவர்களுடைய வளமையாக வஹி அவர்களுக்கு வருகின்ற போது என்ன சூழ்நிலை ஏற்படுமோ அப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதை நான் பார்த்தேன். சற்று நேரம் கழிந்தது, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, யா ஆயிஷா பர்ரஅக்கில்லா, அல்லாஹ் உன்னை நிரபராதி ஆக்கிவிட்டான் என்று எனக்கு சோபனம் சொன்னார்கள். சகோதரர்களே, உடனே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, நபி அவர்களிடம் செல்லும், அவர்களும் போய் நீங்கள் அமருங்கள் என்று சொன்ன உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த அந்த மனக்கவலையின் காரணமாக அதை அவர்கள் செய்வதற்கு முற்படவில்லை. லா அஹ்மது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் நான் புகழ மாட்டேன், அவன்தான் என்னை நிரபராதி ஆக்கினான் என்று அந்த இடத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து தான் நிரபராதி என்ற வசனத்தை அவர்கள் இறக்கியதை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அந்த தூதரிடம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, வரலாற்றில் நடந்த மிகப்பெரும் ஒரு சோக செய்தி, ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சோக செய்திக்கு பின்னால் முஸ்லிம்களாகி எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் ஓரிரண்டல்ல. சகோதரர்களே, இந்த தருணத்தில் அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நிரபராதியாக்கி குற்றமற்றவர் என்ற உண்மையை உலகத்தாருக்கு எடுத்துரைப்பதற்காக சூரத்து நூறினுடைய 10 வசனங்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன், நான் நிரபராதி, எனக்கு தெரியும் அது, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி அது தெரிய போகின்றது, நான் நினைத்ததெல்லாம் என்ன. நபி அவர்கள் ஒரு கனவு காண்பார்கள், அந்த கனவின் மூலமாக அல்லாஹு தஆலா நான் நிரபராதி என்பதை நபி அவர்களுக்கு நிரூபித்துக் கொடுப்பான். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் என்ன நடந்தது, அல்லாஹ் மறுமை வரைக்கும் ஓதக்கூடிய வசனங்களை இறக்கி என்னை பரிசுத்தப்படுத்துவான் என்பதை நான் நினைக்கே இருக்கவில்லை என்று அந்த சம்பவத்தை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறி முடிக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, வசனத்தை இறக்கிய அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான் என்று பாருங்கள். சூரத்து நூறினுடைய 11 வசனம் தொடக்கம் 20 வசனம் வரைக்கும் இறங்க ஆரம்பித்தது. அல்லாஹ் சொல்கின்றான், நபியே இன் அல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பதும் மின்கும், இந்த கட்டுக்கதையை இந்த பொய்யை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்தவர்கள், இதை கட்டவிழ்த்து விட்டவர்கள் யார்? உஸ்பதும் மின்கும், உங்களில் உள்ள ஒரு சாரார் தான். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், இதை உங்களுக்கு தீமை என்று நினைக்காதீர்கள். பல் ஹுவ கைருல் லக்கும், இது உங்களுக்கு நன்மைதான். சகோதரர்களே, எத்தனையோ சம்பவங்கள் அதனுடைய ஆரம்பம் எங்களுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடியதாக, எமது வாழ்க்கைக்கு மிகப்பெரும் ஒரு சஞ்சலத்தை தரக்கூடியதாக, கவலையின் ஆழத்திலேயே எங்களை கொண்டு போய் விடக்கூடியதாக சமயத்தில் ஆகிவிடலாம். ஆனால் அதில் நாம் பொறுமை செய்கின்ற போது, அதை நாம் எதிர்கொள்கின்ற போது, அல்லாஹ் அதன் பின்னணியில் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக ஒரு மனிதர் அறிவார் என்று சொன்னால், உண்மையில் தான் நிரபராதியாக இருக்கும் போது எப்படி இந்த பொறுமை என்ற அணிகலனை கையில் ஏந்தி எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து பாடமாக பெறுவார். எனவே நடைபெறும் அனர்த்தங்கள் யாவுமே எங்களுக்கு பாதகத்தை உருவாக்கக்கூடியது என்று நாம் முடிவு செய்துவிடக் கூடாது. சகோதரர்களே, சில அனர்த்தங்கள் அதனுடைய ஆரம்பம் பார்ப்பதற்கு பாதிப்பாக இருக்கும், ஆனால் அதனுடைய பின் விளைவை எடுத்து பார்த்தால் இப்படி பெரும் நன்மைகளை இது உள்ளடக்கி இருக்கின்றதா? சுனாமி நமது நாட்டை தாக்கிய போது மக்கள் எவ்வளவு அல்லோல கல்லோலப்பட்டார்கள், ஆனால் இன்று என்ன பேசுகின்றார்கள்? சுனாமியின் தண்ணி அது தங்க தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது. சகோதரர்களே, வீடே இல்லாமல் இருந்தவர்கள், சாதாரண ஒரு குடிசை போன்று வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், எந்தவித வசதிகளும் இல்லாமல் இருந்தவர் எத்தனையோ பெயர் இதன் பின்னால் எத்தனையோ வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா அதன் பின்னணியில் அவர்களுக்கு பல்வேறு பாக்கியங்களை மறைத்து வைத்திருக்கின்றார். எனவே அனர்த்தங்கள் யாருமே எங்களுக்கு ஆபத்து என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ் அதில் பின்பு பல நனவுகளை, பல நல்லறங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சமயத்தில் மறைத்து வைத்திருப்பான். எனவே இறக்கிய வசனத்தினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், இதை உங்களுக்கு ஒரு கேடாக நீங்க நினைக்காதீர்கள். பல் ஹுவ கைருல் லக்கும், இது உங்களுக்கு நன்மை என்று சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பாடங்கள் ஓர் இரண்டல்ல, பல்வேறு பாடங்களை வைத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இவது இரண்டாவது ஹுத்பாவில் அவைகள் யாது என்பதை நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானி வஷ்ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வம்திநானி வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாம் சொன்னது போன்று அல்லாஹு தஆலா மூமீன்களுக்கு ஏற்படக்கூடிய அனர்த்தங்களுடைய பின்னணியில் பல நன்மைகளை வைத்திருப்பான். எனவே பொறுமை என்பது அந்த நன்மைகளை வரவழைக்கக்கூடிய மாபெரும் வழியாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றை நாம் படிக்கின்ற போது நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பாடம்தான், நல்லவர்களும் கூட சமுதாயத்தில் பாதிக்கப்படுவார்கள். நாம் எமது பாசையில் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். சில சமயத்தில் சொல்வார்கள், ஏதாவது ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டால் 100 பேரில் 90 பேர் அவரை நல்லவர் என்று சொன்னாலும் கூட ஒரு 10 பேராவது இருப்பார்கள், புகையின் நெருப்பின்றி புகை வருமா என்று சொல்வார்கள், நெருப்பின்றி புகை வருமா என்று கிண்டி விடுவார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? தவறில் ஏதாவது அவருக்கு சம்பந்தம் இருக்கும் என்று சொல்ல வருகிறார்கள். சகோதரர்களே, எல்லா நிகழ்வுகளும் அப்படி இருக்கும் என்று நாம் உறுதி செய்ய முடியாது. அன்னை ஆயிஷா எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளானார்கள், எவ்வளவு பெரிய ஒரு களங்கம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது, யோசித்து பாருங்கள். ஆனால் நடந்தது என்ன? அல்லாஹு தஆலா அவர் எந்த விதமான 1% அளவு கூட குற்றமற்றவர் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான். எனவே சகோதரர்களே, சில சமயத்தில் நல்ல பெண்களும் கூட, நல்ல ஆடவர்களும் கூட அவர்கள் செய்யாத சில குற்றங்களில் அவர்கள் குற்றவாளிகளாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். சரியான ஆதாரங்கள் எங்களிடம் சமர்ப்பிக்கப்படாத வரையில் அவர்களை குற்றவாளிகள் என்று பேசுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் நடைபெற்ற போது இறக்கப்பட்ட அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக பேசும் போது மூமின்களுக்கு எப்படி உபதேசம் செய்கின்றான்? லௌலா இஸ்மிஅதுமு, இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்ட நேரத்தில் வன்னல் முஃமினூன வல் முஃமினாது பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமின்களான ஆண்களும் பெண்களும் சக மூமின்களான ஆண்களையும் பெண்களையும் பற்றி என்ன நினைக்க வேண்டும்? நல்லதைத்தான் நினைக்க வேண்டும். எனவே நாம் ஆதாரமின்றி எதையும் குற்றம் சாட்டுபவர்களாக இருக்கக்கூடாது. வகாலு ஹாதா இஃக்கும் முபீன், இது மூமின்களுடைய பண்பு. அவர்கள் நல்லெண்ணம் கொள்வார்கள், நிச்சயமாக இது கட்டு கதைதான் என்பதை உறுதி செய்வார்கள். சகோதரர்களே, என்ன செய்வது என்று தடுமாற்றம் அடைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். இறுதியாக நபி அவர்களுக்கு ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. ஆயிஷா எப்படிப்பட்டவள் என்பதை நீங்கள் ஊர்ஜிதம் செய்து கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதரே ஆயிஷாவிடம் இருந்த அடிமையான பரீராவிடம் கேட்டு பாருங்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் பரீராவை கூப்பிட்டு கேட்டார்கள், ஏதாவது மனதுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய செயல்பாடுகளை ஆயிஷாவின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மா அலிம்து ஃபீஹா இல்லா கைரா, அல்லாஹ்வின் தூதரே, அவளிடத்தில் நன்மையை தவிர வேறு எதையும் நான் கண்டதில்லை. அவள் ஒரு சிறுமி, எந்த அளவுக்கு என்றால் விளைந்த மாவை அப்படியே வைத்துவிட்டு படுத்து விடுவாள். வீட்டில் சுத்தக்கூடிய பூனை போன்ற மிருகங்கள் கூட வந்து அதை சாப்பிட்டு விடும். அந்த அளவுக்கு குற்றமற்றவர், குற்றம் அறியாதவர் ஆயிஷா என்று நபி அவர்கள் மீது, நபி அவர்களிடம் ஆயிஷாவை புகழ்ந்து சொன்னார்கள். சகோதரர்களே, மூமீன்கள் மூமீன்களை பற்றி நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமிய சட்டங்களில் மிக பிரதானமான ஒரு சட்டத்தை மூமீன்களுக்கு அறிமுகம் செய்கின்றான். யாராவது ஒருவர் மூமீன்களான இந்த குற்றமற்ற நிரபராதியான அந்த மூமீன்கள் மீது எவர்களெல்லாம் பழி சுமத்துகின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அதற்குரிய நாலு சான்றுகளை கொண்டு வர வேண்டும். அவர்கள் நான்கு சான்றுகளை அதற்காக முன்வைக்க வேண்டும். அவ்வாறு முன்வைக்காத பட்சத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, மூமின்களுடைய மானம் மரியாதைக்குரியது. மூமின்களுடைய மானத்தை பாதுகாப்பது மூமின்களுடைய கடமை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய பிரசாரத்தின் போது என்ன சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வஅம்வாலக்கும் வஅஅராபக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய பணம், உங்களுடைய மானம், உங்களுடைய உயிர் உங்களுக்கு பெருமதியானது, மதிக்கத்தக்கது, அது பாதுகாக்கப்பட வேண்டியது. எந்த அளவுக்கு என்றால் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா, இதோ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகருடைய மதிப்பு என்னதோ, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய மதிப்பு என்னதோ, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த யௌமுன் நஹர் பெருநாள் தினத்தின் மதிப்பு என்னதோ, இதே போன்ற மதிப்புக்குரியதான் மூமீன்களுடைய மானம் என்பதை அந்த மைதானத்தில் நபி அவர்கள் உணர்த்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே மானபங்கப்படுத்துவது என்பது இஸ்லாம் மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு குற்றம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாரையாவது பற்றி ஒரு தவறான, அதிலும் விசேடமாக அவருடைய மானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்துவிட்டால் அதை பிறரிடம் சொல்வதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, கேள்விப்பட்டுவிட்டோம், எனவே மற்றவர்களிடம் அதை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று நாம் நினைத்த மாத்திரத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. இதன் மூலமாக எத்தனை பெரிய குற்றத்துக்கு நாம் ஆளாகுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மானம் மரியாதைக்குரியது. மானத்தை பங்கப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையையும் பயன்படுத்தக்கூடாது. ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளை வாழ்க்கையில் தவிர்த்து வாழுங்கள் என்று எச்சரிக்கை செய்த போது அதில் ஒன்றாக சொன்னார்கள், அப்பாவியான குற்றமற்ற பெண்கள் மீது விபச்சார குற்றத்தை சாட்டுவது இருக்கின்றது, இது மிக பெரும் பாவங்களில் ஒன்று என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, மூமீன்களுடைய மான மரியாதை விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அந்த இறக்கிய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகின்றான். இஸ் தலக்கௌனஹு பிஅல்சினத்திக்கும் வதகூலூன பிஅஃவாயிக்கும், இதை சாதாரணமாக நினைத்து நீங்கள் பேசிவிடுகின்றீர்கள். மா லைஸ லகும் பிஹி இல்ம், உங்களுக்கு இது பற்றி அறிவு கிடையாது. வதஹ்சபூனஹு ஹையினா, இதை சாதாரணமானதாக நீங்க நினைக்கின்றீர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வஹுவா இன்தல்லாஹி அஸீம், இது அல்லாஹ்விடம் மிகப்பெரும் குற்றமாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இந்த வரலாறு எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரும் பாடம், மூமீன்களுடைய மான மரியாதை விஷயத்தில் அவர்களுடைய மானத்தை பாதிக்கும் செய்திகள் ஏதாவது எங்களிடம் வந்தால் அதனை மற்றவர்களுக்கு உடனடியாக பாஸ் பண்ணக்கூடிய, உடனடியாக இந்த செய்தியை அறிவித்துக் கொடுக்கூடிய இந்த மோசமான தீய பண்பை எமது வாழ்க்கையில் நாம் விட்டு வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாவிடம் மிகப்பெரும் குற்றவாளியாக நாம் ஆகிவிடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான், நீங்கள் இதை கேள்விப்பட்ட போது நாம் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது. சுப்ஹானக், அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஹாதா புஹ்தானன் அதீம், இது மிகப்பெரும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்று நீங்கள் கூறிவிட வேண்டும். யஇதுகுமுல்லாஹ் அன் தஊதூ லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் மூமினீன், உண்மையில் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் இப்படியான காரியங்களை, பாவங்களை மீண்டும் செய்வதற்கு நீங்கள் மீள்வதை அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கின்றான். இவ்வாறான செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். சகோதரர்களே, அன்று மதீனாவில் இருந்த மூன்று மூமீன்களும் கூட உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் தலைவன் கட்டவிழ்த்து விட்ட இந்த புரளியில் அவர்களும் மயங்கி இந்த செய்திகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதில் ஒருவர் தான் மிஸ்தஹ் இப்னு உசாசா என்ற அந்த சஹாபி, ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபி, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் என்ற சஹாபி பெண்மணி. இந்த மூவரும் இந்த செய்தியை சமூகத்தில் பேசுபவர்களாக இருந்தார்கள். எனவே பின்னால் அதற்காக தண்டிக்கப்பட்டார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா எச்சரித்துதான் இந்த வசனங்களை இறக்குகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறு எங்களுக்கு தரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பாடம், ஈமானிய பாடம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை நிலை என்ன? அவர்கள் ஒரு மனிதன் என்பதை விட்டும் தாண்டி செல்லவில்லை. சகோதரர்களே, ஒரு மாத காலம் செல்கின்றது, இந்த சம்பவத்தினுடைய உண்மை நிலை யாது என்பதை நபியவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். உசாமாவை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கின்றார்கள், அலியை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கின்றார்கள், சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்தார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் தான் ஆயிஷாவிடம் வந்து இப்படியான ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். எனவே யோசித்து பாருங்கள், ஒரு மாதம் செல்கின்றது, வகி வந்து விடவில்லை. உண்மை நிலை என்னவென்பது நபியவர்களுக்கு தெரியாது. எனவே மறைவான ஞானம் என்பது அது அல்லாவுக்கு மட்டுமே சொந்தம். அல்லாவுடைய தூதர்களாக இருந்தாலும் அல்லாஹ் எதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தானோ அதை தவிர அவர்களால் வேறு எதையும் செய்துவிட முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறை தூதர்கள் தாங்கள் நினைக்கும் நேரத்தில் அல்லாவிடத்திலிருந்து செய்தியை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்பது கிடையாது. அல்லாஹ் எப்போது நினைக்கின்றானோ அப்போதுதான் அவர்களுக்கு வகையை அறிவிப்பான் என்பதை அல்லாஹு தஆலா அங்கு உணர்த்தி காட்டுகின்றான். ஒரு மாத காலம் வரைக்கும் சம்பவத்தின் உண்மை நிலை தெரியாது, தன் மனைவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையாவது சொல்லி சமாளித்து விடுவோம் என்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்களா என்றால், இல்லை, தான் அல்லாஹ்வின் தூதர், உண்மையை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன், அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி எனக்கு வருகின்றதோ அதைத்தான் நான் பேசுவேன் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு சமயத்தில் தாமதத்தை உருவாக்குவான், ஆனால் சத்தியத்தை சொல்லாமல் விட்டு வைக்க மாட்டான். அடியார்களை தண்டிப்பதிலும் கூட அல்லாஹு தஆலா தாமதத்தை உருவாக்குவான், அவர்களை விட்டு வைப்பான் ஆனால் விடமாட்டான். குற்றவாளிகளை அல்லாஹ் தண்டித்தே தீருவான். எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற இந்த சம்பவம் எங்களுக்கு தரக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய பாடம்தான். உண்மையில் சகோதரர்களே, நேவஞ்சகர்களுடைய உண்மை நிலை என்ன? உண்மையான மூமின்கள் இப்படியான தருணத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குடம் போட்டு காட்டினான். மூமின்கள் எப்படி இதை அணுகினார்கள்? சகோதரர்களே, அவர்களிடம் செய்தி வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு விசாரித்த நேரத்திலும் கூட நபி அவர்கள் உசாமாவிடம் கேட்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன? அல்லாஹ்வின் தூதரே, மா அலிம்து ஃபீஹா இல்லா ஹைரா, ஆயிஷாவிடம் நன்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் கேட்டதில்லை, கண்டதில்லை என்ற ஒரு உண்மை நிலையை எடுத்து சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பை, அவர்கள் உண்மையான, நேர்மையான, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான ஒரு பெண்ணாக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்ற உண்மையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வையும் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு எடுத்து காட்டினான். எனவே மறுமை வரைக்கும் ஓதப்படக்கூடிய வசனங்களை இறக்கி, ஆயிஷா நேர்மையானவள், ஆயிஷா நிரபராதி, ஆயிஷா பரிசுத்தமானவள் என்ற உண்மை நிலையை அல்லாஹு தஆலா இதன் மூலம் விளக்கி காட்டினான். எனவே சகோதரர்களே, இந்த வசனங்கள் இறக்கப்பட்ட பின்பும் அன்னை ஆயிஷா அவர்கள் மீது யாராவது ஒருவர் சந்தேக கண் கொண்டு பார்த்து விட்டால் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்தார் என்ற வகையில் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே சென்று விடுவார் என்பதையே நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஆயிஷாவுடைய சிறப்பை காட்டக்கூடிய அதே நேரத்தில் இன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை திட்டி தீக்கக்கூடிய இந்த ஷியா கொள்கையை கொண்டவர்கள் இந்த சமுதாயத்தில் சார்ந்தவர்கள் முஸ்லிம்களை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் குர்ஆனை பொய்ப்பிப்பவர்கள், இவர்கள் காஃபிர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை கூறிய மார்க்க அறிஞர்கள் இந்த சம்பவத்திலிருந்து மாத்திரம் வாழ்க்கைக்கு தேவையான நூற்றுக்கணக்கான பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தங்களுடைய ஏடுகளில் அவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அனைத்தையும் கூறுவதற்கு எங்களுக்கு நேரம் போதாமையாக இருக்கும் என்பதால் முக்கியமான ஒரு சில பலன்களை மாத்திரம் தேர்வு செய்து இந்த இடத்தில் உங்களுக்கு நாம் சுருக்கமாக எடுத்து சொன்னோம். எனவே பேசப்பட்ட இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து என்ன பாடங்கள் முஸ்லிம்களாகிய நாம் பெற வேண்டுமோ அதை பெற்று பயன்பெற்ற மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்லாஹும்மா அக்ஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் الاحياء منهم والاموات انك سميع قريب مجيب الدعوات واخر دعوانا ان الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.